அதில் எந்த ஒரு பகுதியையும் குறைவுள்ளதாக காண முடியும்.
அதற்கு ஒரு முன்மாதிரியாக அவர்கள் காட்சியளிப்பார்கள். மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட இபாதத்தில் சொல்லும் பொழுது அது மிக தெளிவாக இருக்கும். ஒரு நாட்டுடைய ஆட்சி பகுதி அரசியல் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதை காணும் பொழுது அதிலையும் மிக தெளிவாக காட்சியளிக்கும். எங்கு ஜிஹாத் ஆரம்பிக்கணுமோ அதுல ஜிஹாதும் இருக்கும். ஜிஹாத் என்ற கருத்து மிக விசாலமானது, அதுக்கு 8க்கும் மேற்பட்ட கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு ஜிஹாதுடைய பகுதியில் தான் நாங்க நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எங்க அமர்வும் ஒரு ஜிஹாத் தான். நபிமார்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமார்கள் 2 மாதம் அடுப்பு பத்தாமல் இருந்திருக்கிற வரலாறும் எங்களுக்கு தெரியும். 2 மாதம் அடுப்பு பத்தாமல் இருந்திருக்குது, 3 முறைய சந்திச்சிருக்கிறாங்க. வீட்டில் அடுப்புல எதுவுமே நெருப்பு பத்தல்ல என்ற இந்த ஹதீஸும் படிச்சிருக்கிறோம். ஆனா அதே நேரம் இந்த ஹதீஸையும் மறந்துடக்கூடாது. அது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைமார்களுக்கு வருஷத்துக்குள்ள நஃபக்காவ கொடுத்திருக்கிறாங்க. வருஷத்துக்குரிய மெயின்டெனன்ஸ் நபி அவர்கள் கொடுத்து அதை மட்டும் வாசிட்டு இதை விட்டுட்டோம்னா மார்க்கம் சம்பூர்ணமாக இருக்க மாட்டாங்க. பிரச்சனை உருவாகிறதெல்லாம் எங்கன்னா ஒன்றுடைய ஒரு சைடை மட்டும் எடுத்துட்டு மற்ற சைடை விட்டுறது, அங்கதான் பிரச்சனையே உருவாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நீண்ட தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள் என்ற இந்த ஒரு பகுதி எடுத்து ஒருவர் வந்து மஸ்ஜிதிலேயும் அந்த நீண்ட இதை தொழுவிக்க ஆரம்பிச்சார் என்று சொன்னா அங்கு அவர் ஒரு ஃபித்னா உண்டாக்குறார் என்றுதான் ஹதீஸ் சொல்லும். ஒரு சஹாபி என்ன செய்வார், அவருக்கு விருப்பம் நபி அவர்களோடு தொழணும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில நேரம் மிக நீண்ட நேரம் எடுத்துரும் தொழுகையில், அவர் நபி அவர்களோடு தொழுவார். இஷாவுடைய தொழுகையில பல தீனுடைய கர்மங்கள்ல மஸ்ஜிதில் மஸ்ஜித் நபவியில் ஈடுபட்ட காரணத்தினால மிக நீண்ட நேரம் எடுக்கும். அந்த தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு அவருடைய மஹல்லால போய் அவர் ஜமாத் நடத்துவார். அதுல ஒரு சஹாபிக்கு இது தாங்க முடியல, இவ்வளவு நேரம் எப்படி சகிக்க முடியும். அவர் அந்த ஜமாத்துல தொழாம தனிய தொழுதுட்டு போயிட்டார். அவர் தனிய தொழுதுட்டு போனத சஹாபி அவர்கள் அநேகமாக மாஸ் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கும், அவர்கள் அதுல முரண்பட்டார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு எத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நடந்ததுக்கு அது மஸ்ஜித்ல நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அத வித்தியாசம் காணணும். மன் அம்ம கௌமன் ஃபல்யுஹஃபிஃப், இது மஸ்ஜித்துக்கு சொன்ன உசூல். வீட்டில் தொழுகும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீண்ட தொழுகையாக தொழுதிருக்கிறார்கள். இங்க தொழுவிக்கும் பொழுது உங்களில் பலகீனமான நோயாளிகள் முதியவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அனுசரிச்சு அந்த திவால் முஃபஸ்ஸல் அந்த பிசார் முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய அந்த சூராக்களை ஓதி, சுன்னத்தான சூராக்களை ஓதி நீங்க தொழுவிச்சுக்கோங்க. நான் ஓதின சூரத்துல் பக்கராவையும் ஆல இம்ரானையும் சூரத்துல் மாயதாவையும் நாவையும் நீங்க ஓத போனீங்கன்னா அது அங்க ஃபித்னாவை உண்டாக்கிறோம், எல்லாருக்கும் சுமக்க முடியாத நிலைமை ஏற்படும். இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் மஸ்ஜிதுடைய இபாதத்தாக இருந்தாலும் இந்த ஈமானிய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நாங்க தவக்குல் வச்சிருக்கிறோம், ஜமாத்துல் முத்தவக்கிலையும் நாங்க அஸ்வாபுகள் எல்லாம் ஒன்றும் தொடமாட்டோம், நாங்க தவக்குள்ளே தான் வாழுவோம். எங்களுக்கு அஸ்வாபுகள் வந்து பயன்படுத்துறது தவக்குலுக்கு முரணானது என்ற ஒரு சாரார் அப்படியும் இருக்கிறாங்க. எங்களுக்கு அஸ்பாபுகள் எல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நாங்க அல்லாஹ் மீது மட்டும்தான் தாக்குல் வைப்போம் என்ற இந்த நிலைப்பாடு. அப்படின்னா தொழிலும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, சம்பாதிக்கிறதும் இல்லை, அல்லாஹ் மீது தாக்குல் வச்சிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு நாள் அனுமதிக்கலை. சஹாபாக்கள் ஆக சிறந்த சஹாபாக்கள் ஒரு சஹாபியுடைய பேர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களை பத்தி வருகிறது சஹி முஸ்லிம்ல, உள்ளித ஃபி ஜாஃபில் காபா, காபாக்குள்ளுக்கு பிறந்தார்கள். அவங்களோட தாய் இப்ப இன்றைக்கு காபாவை கழுவ போற நேரத்தில் அது வருஷத்துக்கு ரெண்டு முறை கழுவப்படும். அதுல அங்க சிலர் ஒன்றெண்டு மையத்துகள் உண்டாகிருச்சு, உலகம் எல்லாம் என்னவோ பிரிட்ஜ் எல்லாம் கடைஞ்சி அது இதெல்லாம் தகவல் மீடியா வாட்ஸ்அப் இதெல்லாம் சும்மா தகவலை பரப்புறது. ஒன்றெண்டு அதுல கொஞ்சம் நெசுக்கப்பட்டு கீழே விழுந்து ஒரு ரெண்டு மவுத்துகள் மூணு மவுத்துகள் உண்டாகிருச்சு, அத பில்டிங் உடைஞ்சிருச்சு, தவாப் செய்யறதுடைய கட்டிடம் உடைஞ்சிருச்சு, அப்படி விழுந்து எந்த வாட்ஸ்அப் எல்லாம் அனுப்பி உலகத்தையே பசாதில் ஆக்கிட்டாங்க. கன்னிமானவர்களே, ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த ரெண்டு பகுதியும் பார்க்கும்படியாக வலியுறுத்தியிருக்கிறார். அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பதும் இருக்குது, அஸ்பாபுகளை கடைபிடிக்கிறதும் இருக்குது. ஜமத்துலமா என்ற கூட்டத்தில் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்வதற்கு தான் அழைச்சிருக்குது. காலையில இருந்து அமர்வுல ஷேக் அகார் அவர்கள் விவரித்தது போன்று அஸ்பாபுகளை உகதுடைய கந்தக்குடைய அந்த அகல் குழிய தோண்டினத்துடைய தூரத்தை பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரம். சபப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறார்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. இது ஒரு சபம். ஆயுதம் பாதுகாக்கமா இல்லையா என்பது அது ரெண்டாவது விஷயம். பாதுகாப்பு தரக்கூடியவன் அல்லாஹ். ஆனா ஆயுதம் ஒன்று இருக்குது, அகல் குழி தோண்டப்படுகிறது, சபப் ஒன்று, காரண காரியங்கள் ஒரு மீன்ஸ் ஒன்றுக்கு எடுக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது ஒரு பகுதி, அதே நேரத்தில் சபபுகள் ஏற்படுத்திக் கொள்வது, ஒட்டகத்தை கட்டை மேலும் அல்லாஹ் நம்பிக்கை வைக்க வேண்டும். மார்க்கத்துடைய ரெண்டு பகுதியும் மனைவி வாடி அழுக்கான ஆடை அணிஞ்சு மிக சோர்வடைந்து இருக்கிறா, என்னம்மா இப்படி இருக்கிறீங்க, இல்ல உங்க சகோதரருக்கு என்ன பத்தி அது அக்கறையே இல்லை, என்ன அப்படி இல்ல, அவரு நல்ல பணங்குறாரு, இரவெல்லாம் இந்த தொழுறாரு, நோன் பிடிக்கிறாரு. அப்ப சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு அபூதர்தாவுடைய வீட்டில் ரெண்டு சகோதரர்களாக இருக்கிறாங்க, பிடிச்சு சொன்னாங்க, இந்த பாருங்க உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது, உங்களோட மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குது, உங்களை சந்திக்க வரக்கூடியவருக்கு ஹக்கு இருக்குது, உங்களோட ரப்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது என்பதை அங்கு வலியுறுத்தி சொன்னாங்க. இது இந்த சஹாபி வெறுமனே நான் இபாதத்தில் மட்டும் மனைவியுடைய கடமையில் எனக்கு அல்லாஹோட மட்டும்தான் தொடர்பு இருக்குது என்று போனா அங்கு அது சரிபட்டு வர மாட்டாங்க. நபி அவர்கள் ரெண்டையும் தெளிவுபடுத்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்கு மதிப்புக்கு உள்ள உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பிரியாக்களே, ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனை அணுகிறதுக்கும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். எப்படி இதை நான் கையாள்றேன், ஒற்றுமை 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 பேசிக்கொண்டு போறீங்க, மற்ற பக்கத்தை பார்க்கறீங்க இல்ல என்று சொன்னா மற்ற பக்கம் என்ன என்ன செய்வது? அதுக்குதான் இந்த அமர் ஒற்றுமையுடைய விளக்கம் என்ன, தெளிவு என்ன என்பதை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமர்வை உண்டாக்கி இந்த காரியத்தில் ஈடுபடுகிறது. சில எடுத்த எடுப்புக்கு ஜியாத தொடங்க ஆரம்பிங்க, இவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை அரமிங்கியவர்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை என்ற சிந்தனையிலையும் சில பேச ஆரம்பிச்சிருக்கிறார். கனிமானவர்களே, மார்க்கம் ஜிஹாத் என்ற இந்த வரை விளக்கணங்களை பேசும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட ஆக பெரிய பலகீனம் என்னவென்றால், நாங்கள் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து எந்த முறையில மார்க்கங்களை கற்பித்து தருகிறதோ அதை சரிவர முன்வைக்கிறதுல தவறிழைத்து இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை. எங்களுடைய இந்த சக வாழ்வுல என்ற தலைப்பு எடுத்துக்கொண்டா அல்லது எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை என்ற இந்த தலைப்பு எடுத்துக்கொண்டா ஒற்றுமையுடைய ஒரு ஹத் இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அந்த ஒற்றுமையுடைய எல்லையை சிலர் மீறும் பொழுது அது என்ன முறையில் நடந்து கொள்ளணும் என்பதற்கும் வழிகாட்டல் இருக்குது. இந்த எங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் சிறிய 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 விஷயங்கள்ல மனஸ்தாவப்பட்டு 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 ஒருவருக்கொருவர் வைராக்கியம், குரோதம், ஒருவருக்கொருவர் வெறுப்பு, இவைகள் பயங்கரமாக இருந்திருக்கு. நாம கேட்டுக்கொண்டிருந்தோம் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லையும் பேசும் பொழுது நாங்க எங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொண்ட பிரச்சனை தான் ஆகப்பெரிய பூதாரமாக இப்ப வெடிச்சு கொண்டிருக்குது. எங்களுக்கு மத்தியில நாங்க செய்ய வேண்டியதை செய்ய தவறி ஒருவருக்கொருவர் விமர்சனமும் மற்றவர் மற்றவருக்கின்றதும் நோவிக்கிறதும் புண்படுத்துறதும் அவர்கள் இவர்களோட சிறிய சிறிய விஷயங்களுக்கு வேற்றுமை அடைவதும் இப்படியான இவட உள்ளத்துல வந்த அந்த நிலைப்பாடு இருக்கிறே, இது ஒரு பாரிய விலை ஏற்பட்டிருக்கு. ஷேக் ஜக்கரியா ரஹ்முல்லா அவர்கள் எழுதுகிறார்கள், தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் என் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கருத்தின்படி 200 மசாயில்கள் கருத்து வச்சு இருக்கிறது. 200 மசாயில்கள். ஆனா இந்த கருத்து வெற்றுமைகள் ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்புறத்துக்குள்ளது அல்ல, ஒருவருக்கொருவர் குரோதம் வைராக்கியம், ஒருவருக்கொருவர் வேற்றுமை, ஒருவருக்கொருவர் பத்வா, ஒருவருக்கொருவர் முனாஃபிக் என்ற வார்த்தை பிரயோகங்கள், இது உம்மத்திலேதான். இப்ப உம்மத் ஒருவருக்கொருவர் துன்புறுத்த ஏச திட்ட ஆரம்பிப்போமோ அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் விழுந்துருவோம். உம்மத்துடைய ஒற்றுமைக்கு ரெண்டு அடிப்படையான விஷயங்கள் வந்தாகவும் விட்டுக் கொடுப்பும் பணிவும், விட்டுக் கொடுப்பும் பணிவும், இது ரெண்டும் வராத வரைக்கும் இந்த யூனிட்டி எல்லாம் தூக்கி அப்படி வச்சிட வேண்டியதான். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் விட்டுக் கொடுத்திருக்கிறாங்க. உதவியாளர் உடன்படிக்கையில் விட்டுக் கொடுக்காததான் எவ்வளவு பாரிய விஷயம். சாபாக்களுக்கு தஞ்சமில்லாத நிலைமை உண்டாகிச்சு. அவர்களை சேர்க்கல சேர்க்கலான்னு சொன்னா வந்தவர்களை திருப்பி அனுப்பணும். நாங்கள் களிமண் சொன்னவர்கள் எங்களை வச்சுக்கொள்ள மாட்டீங்களா, இல்ல ஒரு உடன்படிக்கை இருக்குது அதை நாங்கள் மதிக்கணும். யாரோட உடன்படிக்கை? காபிர்களோட. சில 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 தோல்வி மாறி விளங்கும், ஆனா அதுதான் வெற்றியாக மாறும். இன்னா ஃபத அன்னா லக ஃபத முபீனா. உமரது இல்லாம பாருங்க, எங்கட 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 இந்த கல நிலவரத்தை எடுத்து பாருங்க. இந்த காலத்துல ஜெமியத்துல்லமா ஒரு வழிகாட்டல் செய்யும் பொழுது சில வாலிபர்கள், சில வேகத்தில் உள்ளவர்கள் ஏன் இப்படி பணிஞ்சு போறீங்க, இதுக்கு வேற சில காரியம் செய்யணும் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அந்த பார்வை தான் உமர்றது எல்லாம் அன்றைக்கு பார்த்தது. உதவியாளர் உடன்படிக்கையில உமர்றது எல்லாம் பார்த்தது இந்த பார்வை தான். அது பார்த்தது மட்டுமல்ல, அவர்களுடைய நாவினால சில மொழிய கூடாத சில வார்த்தைகளை மொழிந்து விட்டார்கள். நபிய நீங்க நபிதானே, எங்களுக்கு வர சொன்னீங்க தானே, நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், 400 கிலோமீட்டர் எறாமணிஞ்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் விட்டுட்டு திரும்பி போங்கன்னா எப்படி நாங்க திரும்பி போறது? நாங்களும் ஒரு கை பார்க்கலவே. இதுதானே எந்த ஒரு பிரச்சனைக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல தீர்வு இருக்கிறது என்பதை மறந்து விட்டோம். நாங்க புதுசல்ல இந்த பிரச்சனைகளை காண்பது. நான் ஓதின ஒவ்வொரு ஆயத்துக்கும் தெளிவு இருக்கிறது. அதை நான் விவரிக்க போன என்ன சொன்ன நேரம் எடுக்கணும். இந்த குர்ஆனை கேட்காதீங்க. குர்ஆனே சொல்லுது, காபிர்கள் சொல்லுமோலி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை செவிர வேண்டாம் என்று காபிர்கள் சொல்லுவார்கள். நபி அவர்களை திட்டுவார்கள். மஸ்ஜிதுக்குள்ள காபாவுக்குள்ள அந்த ஒட்டக குடல குழந்த நபியிடம் முதல போட்டிருக்கிறார்கள். துடியாக துடிக்கிறாங்க, அங்க யாரும் இல்ல வந்து தடுப்பதற்கு. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் இஸ்லாத்த அவர்கள் மறைவாக வைத்திருந்தார்கள். போய் எத்தி வச்ச பொழுது அவர்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு 8-10 வயது தான் இருக்கும், துடியா துடிக்கிறார்கள். பாத்திமா ரதி அல்லாஹ் லா தபக்கியா பாத்திமா, அழுக வேண்டாம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நிலைமையை கொண்டு வருவான் என்ற அந்த நன்மாராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ஆறுதலாக சொன்னார். சிறுபான்மை மக்களாக இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்காவுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. குஃபு ஐவியக்கும், உட கைகளை தடுத்து வைத்துக் கொள்ளுங்க, ஜிஹாத் இல்ல இந்த ஜிஹாத் தான். கமா சபருல் அஸ்ம் மின ருசுல், ரசூல்மார்கள் பொறுத்தது போல பொறுத்துக் கொள்ளுங்க. சூரத்துல் கௌசர் இறங்குது மக்கால, இது மக்கியா, மக்கத்து ஆசிர்னு வாயில் சொல்ற இந்த முகம்மதுக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, ஒன்னும் பரவாதது. அந்த நேரம் தான் அல்லாஹ் தஆலா நபியுடைய ஆறுதலுக்காக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பதிலளிக்கிறான், அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வந்த அந்த சூழல், அந்த சூழ்நிலைமை, அதுல கண்ணியமானவர்களே, என்னென்ன வகையான ஊதி துஃபில்லா மாலவியூதாக, யாரும் நிந்திக்கப்படாத அளவு, நோவிக்கப்படாத அளவு நபி அவர்கள் நோவிக்கப்பட்டிருக்கிறார். மதீனால யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இஸ்லாத்துக்கு எதிராக டான்ஸ் நடத்துவாங்க. டான்ஸ் அது நடக்கும் காபு இப்னு அஷ்ரஃபுடைய கோட்டையில. அது அது குடி போத கவிதைகள் இவைகள் எல்லாம் இதை இஸ்லாத்துக்கு எதிராக இந்த மீடியா இதெல்லாம் பரப்புறது போல இதை விட கொள்ளாத நிகழ்ச்சிகள் அங்க நடக்குது. சஹீஹ் புகாரி எடுத்து படிங்க, முஸ்லிம படிங்க, சூரத்துல் உக்மானுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க, என்ன மாதிரி அவர்கள் இந்த அட்டகாசங்கள் எல்லாம் செய்தார்கள். லஹ்வல் ஹதீஸ் என்ன, காபத்துல்லால வந்து அனாவசியமான அந்த அந்த கவிதைகள் எல்லாம் தொங்க விடுவாங்க. இதே மஜ்லிஸ் அவர்கள் உக்காத் மிஜன்னா இது இதெல்லாம் அந்த ஜாகிரியத்துடைய கூட்டங்கள், அது கிளப்கள் என்று பெயர் வைக்கலாம் நீங்க, அதை டான்ஸ் என்று வைக்கலாம், அதை இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் என்று வைக்கலாம், பல நடக்குங்க அங்க சூழ்ச்சிகள் தந்திரங்கள், எப்படி இஸ்லாத்தை அழிக்கலாம் என்பதை, நபிக்கு எப்படி நஞ்சு புகட்டலாம் என்பதை, நபிக்கு எதிராக எப்படி சூனியம் செய்யலாம் என்பதை, இதெல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவர்கள் செய்திருக்கிறார். மஸ்ஜித் கட்டணுமா, மஸ்ஜித் கட்டி அந்த மஸ்ஜிதில் இருந்து ஆயுதத்தை பரப்பி இஸ்லாத்தை அழிக்கணுமா மதீனா உள்ளுக்கு, அதனால பிரச்சனைகள் இது புதிதானது அல்ல. முஸ்லிம்கள் முஸ்லிம் உம்மாவுக்கு வரலாறு இருக்கிறது, குர்ஆன் தெளிவாக பயான் செய்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருஷ வரலாறே போதும் எங்களுக்கு அனைத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள. ஒரு சைடு எடுத்துட்டு நாங்க இந்த ஜிஹாத் செய்யணும் என்ற இந்த பார்வையில போனோம் என்று சொன்னா அது ஆகப்பெரிய வழிகேடாகத்தான் இருக்கும். எப்படி யாரும் இல்ல நான் மனைவிக்கு ஒண்ணும் கொடுக்கல, நபி உங்களை தான் பின்பற்ற போறேன், நான் பௌத்தில கல்ல கட்டிட்டு இருக்க போறேன் சொன்னா அங்க ஃபத்வா கொடுக்கப்படும், நீ ஒன்னும் அழிச்சு கொள்ளாதன்னு சொல்லுங்க. நான் வந்து சூரத்துல் பக்கராக ஆலை இம்ரானை ஓத போறேன், நபி அவங்க ஓதினாங்க சொன்ன அது அந்த ஹதீஸ் ஒரு ஃபித்னா உண்டாக்குறதாகத்தான் கருதப்படும். அது நீங்க தனிமையில செய்து கொள்ளலாம், நீங்க சுன்னத்தான தொழுகைகள்ல உங்களுக்கு அதுவும் ஒரு தராவி தொழுகையாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஒரு கிராத்துடைய ஒரு முறை இருக்குது. அந்நிய சமூகங்களுக்கு மத்தியில இந்த ரமதான் வரப்போகுன்ற செய்தி கேள்விப்படக்குள்ளே இது பொலிசுக்கும் கோர்ட்டு கச்சேரிக்கும் ஏறுற காலம் என்ற அளவுக்கு ஒரு பதட்டமான நிலைமையை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். முதலாவது எங்களுக்குள்ள உள்ளதை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ளணும். இந்த லவுட் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு, ஒரு காலத்துல இது வந்த உடனே உலமாக்கள் மத்தியில பிரச்சனை வந்தது, இதுல தொழுதா, இதுல இதை கேட்டு பின்னால மாமூங்கள் தொழுதா தொழுக கூடுவா இல்லையா. ஆனா இன்றைக்கு இது தொழுகைக்கு மட்டுமில்ல பாவிக்கப்படுது, இக்காமத்துக்கும் பாவிக்கப்படுது, அசானுக்கு மட்டுமில்ல, அல்ல அசானுக்கும் அங்கே எடப்பாத்து இல்ல. நான் அகாரம் போய் ஒரு முஸ்லிம் சகோதரர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க அசான் சத்தம் வருது பக்கத்துல, அங்கே காது வெடிக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள. அசான தடுக்கிறது இல்ல. அந்த இஸ்லாம் இப்படியா சொல்லிருக்குது? ஒவ்வொருவரும் மார்க்கத்தை வச்சு அரசியல் லாபமாக மாற்றி இது ஒரு பல வகையான பிரச்சனைகளை நாங்க அடையாளம் காணணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களோட குடுக்கல் வாங்கல் என்ன, எங்களுடைய அணுகுமுறை என்ன, எங்களுடைய திருமண அமைப்புகள் என்ன, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ன. நாங்க ஒரு வாகனத்தை பார்க் பண்ணினா அது அது எப்படி இருக்குது? நான் ஒரு வாகனம் ஓட்டும் பொழுது அந்நியர்களுக்கு நாங்க ஒரு கண்ணியத்தோடு நடக்கிறோமா? வாகனத்தில் டிராவல் பண்ணும் பொழுது எங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? கன்னிமாதங்களே, இந்த முதலாவது மகாசபா செய்யணும். எங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு மத்தியில் விட்டுக் கொடுப்போ, மன்னிப்போ, தாராளமான தன்மை, ஒருவருக்கொருவர் துவா, ஒருவருக்கொருவர் நல்ல வார்த்தைகள், மாற்று கருத்துகளுக்கு மத்தியில் ஒற்றுமை, சமூகத்தில் இது வளர்க்கப்படணும். முதலாவது ஆக பிரதானமானது நம் மத்தியில இது வரணும். நாலு இமாம்கள் இருக்கிறாங்க, நாலு கருத்துகள் இருக்குது, உம்மத்தில் இருக்கதான் செய்யும். ஒருவர் ஒன்றை தெரிவு செய்வார், அதுக்காக வேண்டி முரண்படுறது இல்லை, எங்கட கருத்துக்களை மற்றவர்களுக்கு திணிக்கிறது இல்லை, இதுக்காக விவாதிச்சு தர்க்கம் செய்து உம்மத்து வந்து பிளவுபட்டு போறது இல்லை. மாற்று கருத்துகள் இருந்தாலும் கண்ணியமான வார்த்தைகளால, மதிப்புக்கு வார்த்தைகளால பாவித்து அவர்கள் மத்தியில அந்த நிலைப்பாடு ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும். அப்பதான் எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடும் மேலரசம். இதுக்கு இந்த ஒற்றுமை பிரகடனம் இருக்கிறதே, நான் நினைக்கிறேன் அதிகமானவர்கள் இந்த மஸ்ஜிதில் இருக்கிறத பார்க்கிறது மிச்சம் குறையும். நாங்க இப்ப இதை சின்ன அடிப்படையில் பிரிண்ட் பண்ணிருக்கிறோம். இந்த ஒற்றுமை பிரகடனம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொருவரும் இதை வாசிக்கணும், ஒவ்வொருவரும் வாசிக்கணும். ஹிலாஃபுகளை படிப்பிக்கிறது போல அந்த ஹிலாஃபுகள் உடைய பேசப்படும் பொழுது எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது, ஒருவருக்கு ஒரு அன்போடு நடக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் மஸ்அலாக்கள்ல ஹிலாஃப் இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹு ஒன்று சொல்றாங்க, ஹதரத் உமர் ரதியல்லாஹு வேறொன்று சொல்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும் ஹதரத் உமர் ரதியல்லாஹுக்கும் நூறு மஸ்அலாக்கள்ல ஹிலாஃப் இருக்குது, ஒன்று ரெண்டு அல்ல. ஆனா ஒருவரை பத்தி இன்னொருவர் கிட்ட பேசக்கல, நீங்க யாருடைய மாணவர் என்று கேட்டா நான் உமருடைய மாணவர் என்று சொல்ல பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு கிராத்துல மிக திறமையானவர்கள், நீங்க உமருடைய மாணவரா, நீங்க குர்ஆன் ஓதுங்க என்று கேட்டு அவர்கள் அழுகிற அந்த காட்சியை படிச்சீங்கன்னா சுபானல்லாஹ், அவர்களுடைய உள்ளம் எப்படி ஒற்றுமையாக இருந்தது. மாற்று கருத்துகள் சஹாபாக்களுக்கு மத்தியில அபூதர் ரிஃபாயும் அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மினால முரண்படுறாங்க. இவர் என்ன நால்ரக்கா தொழுவிக்கிறார், ஆனா தொழுக வரக்கூடிய நேரத்தில் சேர்ந்து தொழுகிறாங்க. கேட்ட நேரம் சொன்னாங்க ஹிலாஃப் ஷர் அதுல ஈடுபடக்கூடாது. எல்லாரும் கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கூடியிருக்கக்கூடிய இந்த சிசிசியினூடாக, கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் கவுன்சிலூடாக இன்று தெரிவு செய்யப்பட்டவர் அழைக்கப்பட்ட நீங்க எல்லாரும் எங்களுடைய பவுண்டர் மெம்பர்ஸ் போல இன்றைக்கு கூடியிருக்கிறீங்க. முக்கியமானவர்கள் எங்களுடைய இந்த மஜ்லிஸுடைய அங்கத்தவர்கள், நீங்க இந்த தூதை சுமந்து போகக்கூடியவர்கள், நீங்க இந்த தூதை கொண்டு போகணும். ஜமியத்துலமாவுடைய நிறைவேற்று குழு, ஃபத்வா குழு மாத்திரமல்ல, நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த உம்மத்துடைய, நீங்க ஸ்பெயினுடைய, ரஷ்யாவுடைய, உஸ்பெகிஸ்தானுடைய வரலாறு படிச்சீங்கன்னா ஆக பெரிய நாசமும் அழிவும் உண்டாக்கப்பட்டது எப்படி தெரியுமா? உலமாக்களையும் இந்த ப்ரொபஷனலையும் பிரிக்கிறது. உலமாக்களை ப்ரொபஷனலே படித்தவர்கள் சொல்றது இந்த உலமாக்களுக்கு அவங்களுக்கு இந்த ஃபத்வா கொடுக்கிற வேலை மட்டும்தான், ஃபத்வா கொடுக்கிற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு, அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இவங்க அவங்கள சொல்றது இதுக்கு மார்க்கமே தெரியாது, இதுக்கு மார்க்கமே. ரெண்டையும் ஷைத்தான் மோதி வைக்கிறது. நபியுடைய வாரிசுகளாக வந்தவர்கள் தான் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, சாத், சயீத். அபுபக்கர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு யார்? உமர் ரதியல்லாஹு பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சஹாபி சொல்கிறார், ஹயாத்து சஹாபா முதல் பாகத்தில் படிங்க, ஹத்தாவுடைய கழுத இஸ்லாத்துக்கு வரலாம், உமர் இஸ்லாத்துக்கு வர முடியாது. ஹத்தாவுடைய கழுத இஸ்லாத்துக்கு வர முடியும், உமர் இஸ்லாத்துக்கு வர முடியாது. உமருக்கு ஆடு மேய்க்கே தெரியாது. ஆனால் உமருடைய கிலாபத் இந்த பிரான்ஸ் இந்த யூரோப் அவர்களுடைய அந்த ஆட்சி முறையிலிருந்து இன்று பின்பற்றுகிறது ஏராளமான விஷயங்கள். உமரவியலாமுடைய அந்த பைத்துல் மால் சிஸ்டம் இன்றைக்கு லண்டன் பிரான்ஸ் யூரோப் கண்ட்ரிஸ் யூஎன் கூட அதிலிருந்து தான் எடுத்திருக்கிறது. பைத்துல் மால் சுபானல்லாஹ் உமரவியலான் அவர்கள் வகுத்த அந்த சிஸ்டம் நீதமான சிஸ்டம் அது உலகத்துக்குள்ளது. அந்த அளவுக்கு பிரமாண்டமானது. அல்லாஹ் எதை கொண்டு கொடுத்தான்? இந்த இல்மு கொண்டு. இன்னல்லாஹ யர்ஃபா பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதை பி ஆகரீன். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு தான் ஒரு சமூகத்தை உயர்த்துகிறான். அபூபக்கர் ரழியல்லாஹு யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு அக்ரம் பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை ஓத தெரிந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கலீஃபாவாக நபித்துவத்துக்கு பிறகு கலீஃபா என்று சொன்னா ரெண்டு இருக்குது, கிலாபத்து குப்ரா கிலாபத்து சுக்ரா. மஸ்ஜிதுல தொழுவிக்கிறது சுக்ரா, ஆட்சி செய்யறது குப்ரா. நபி அவர்கள் அபூபக்கர் நீங்க தொழுகைக்கு மட்டும் தான் என்று நியமிச்சுட்டு போகல, நீங்க தொழுவிக்கையும் செய்வீங்க, நீங்க கிலாபத்தையும் செய்வீங்கன்னு சொன்னார்கள். உலமாக்கள் அவர்களை தரம் குறைத்து பார்க்கக்கூடிய சமூகம் உருவாகினால் அந்த சமூகத்தில் ஒரு நாளும் ஈடேற்றம் வரமாட்டாது. உலமா சமூகம் என்பது அதுல எந்த வேற்றுமை இல்லாம அது ஒற்றுமையுடைய கண்ணோட்டத்தில் பல அமைப்பை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். திறமை ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரையும் தெரிவு செய்வாங்க. அதே நேரம் ப்ரொஃபஷனல் துறை சார்ந்தவர்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், அவர் பல துறை சார்ந்தவராக இருக்கலாம், அவருடைய திறமை இந்த உம்மத்துக்கு தேவை. அண்ணா சுமாதின் மக்கள் சுரங்கத்தை போல. இங்க நபி அவர்கள் மிக விசாலமான கருத்தை சொல்றாங்க. மக்கள் எல்லாம் இதுல காபிர்களும் உள்ளடங்குறாங்க. காபிர்களும் அண்ணா சுமாதின் பிரமாத் ரஹமல் சித்தா. தங்கம் வெள்ளியுடைய சுரங்கம் இருக்கிறது போல மக்கள் சுரங்கங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த மக்கள் இந்த அளவுக்கு அந்த திறமை வச்சிருக்கிறாங்க. அதனால ப்ரொஃபஷனலும் உலமாக்களும் ஒன்று சேரணும். ஜமியத்துல் உலமா என்றும் இந்த ஒரு அடிப்படையோடு தான் கடந்த எல்லா காலத்திலையும் செய்து வந்திருக்கிறது. சில ஃபத்வாக்கு எங்களுக்கு ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணி பண்ணணும், சில ஃபத்வாக்கு எங்களுக்கு டாக்டரோட ஒரு மசூரா செய்ய வேண்டி வரும், சில ஃபத்வாக்கு எங்களுக்கு இன்ஜினியரை கூப்பிட வேண்டி வரும், எங்களுக்கு சில நேரம் டென்டிஸ்ட் தேவைப்படுவார், சில நேரம் கைனகாலஜிஸ்ட் தேவைப்படுவார், சில நேரம் சர்ஜன் தேவைப்படுவார் ஃபத்வா சொல்றதுக்கு. என்ன அது எங்கட ஃபீல்ட் அல்ல. டெஸ்ட் பேபி கூடுமான்னு கேட்டா டெஸ்ட் பேபி என்னன்றது உலமாக்கள் அந்த டாக்டர் மூலமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டி வரும். உலமாக்களுடைய ஒரு ஒரு அங்கம் தான் ப்ரொஃபஷனல்ஸ், அதை பிரிக்கலாம். ஆனால் டாக்டருக்கும் தேவை, இன்ஜினியருக்கும் தேவை, லாயருக்கும் தேவை, கன்சல்டன்ட்டுக்கும் தேவை, ஐடி ஃபீல்ட் உள்ளவருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. கிலாபத் செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கும் அங்க கிலாபத் நடத்தும் பொழுது ஒரு ஆளினுடைய வழிகாட்டல் தேவை. இது இந்த கிலாபத்துடைய முறையிலிருந்து நகர்ந்து 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 வந்து இது ரெண்டாக பிரிச்சு ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இது ஐரோப்பியர்களுடைய சிந்தனை தான். கீப் திஸ் ஃபாதர்ஸ் இன்சைட் தி சர்ச், வி வில் ரூல் தி கண்ட்ரி. வெயிங்க இவர்கள் எல்லாம் இந்த சர்ச்சுக்குள்ள, இந்த முல்லாக்களை, இந்த ஃபாதர்ஸ், இவர்களை வெயிங்க சர்ச்சுக்குள்ள, நாங்க தான் ரூல் பண்ணுவோம். இது ஐரோப்பியர்களால் கொணரப்பட்ட சிந்தனை. இந்த சிந்தனையை கொணர்ந்து இது அந்த பாதிரிமார்களை ஒதுக்கினது போல அவர்களை இந்த துன்யாவுடைய லாபத்துக்காக வேண்டி வாரத்துக்கு ஒரு முறை போய் பிஷப்பை சந்திச்சுட்டு அதுல அவருடைய அந்த மன்னிப்பு எடுத்துக்கொண்டு அவருக்கு சரி கொடுத்துட்டு அது வார மாதிரி தான் இந்த மௌலிமார்களையும் உம்மத்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. கன்னிமார்களே, அதனாலதான் இந்த புகாரா, தாஷ்கண்ட், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. இது யூதர்களுடைய சதி என்பது மறந்துடாதீங்க. ஜெமியத்துல் உலமா அந்த நிலைப்பாடை ஒரு நாளும் எடுக்க மாட்டாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு உரைக்கத் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் ஒரு காஃபிருடைய உதவியை நபி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மதீனாவுடைய அந்த வாழ்க்கையில நபி அவர்கள் யூதர்களோட குடுக்கல் வாங்கல் செய்யறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்றுதான், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி சஹீஹ் புகாரில வருகிறது. இந்த மென்சஸ் உடைய இரத்தத்தை, மாதவிடாயுடைய இரத்தத்தை யுர்சில்னல் குர்சுஃப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி வைப்பார்களாம் பெண்கள் இந்த மாதவிடாய் இரத்தத்தை பார்ப்பதற்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இது மென்சஸா அல்லது இது வந்து ஹைதா, இது இது வந்து நோயிலையா அல்லது இது மாதவிடாயா சொல்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மகனார் உருவா கேட்கிறார், சிறிய தாயே நீங்க எங்கால இந்த அளவுக்கு யூனிவர்சிட்டியில படிக்க வேண்டிய இந்த ஆராய்ச்சி எங்கால போய் படிச்சீங்கன்னு கேட்டா, அவங்க சொன்னாங்க யூதர்கள் வந்து நபியோட சில நேரங்களில் உரையாடக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேட்டது தான் நான் படிச்சுக்கொண்டு சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு யாருக்கிட்டையும் யூத கிறிஸ்தவ பௌத்த இந்து கிட்ட படிக்கிறதுல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன் எங்களுடைய இந்த கண்ணியமான ப்ரொஃபஷனல்ஸ் அவர்களோடு சேர்த்துக் கொண்டு நான் இந்த பயணத்தை போறதுனால எங்களுக்கு எந்த குறைபாடும் வரப்போறது இல்லை. ஜமியத்துலமா அன்று தொட்டு எந்த ஒரு விஷயம் ஹலாலாக இருக்கலாம் அதுக்கு அந்த நிபுணத்துவம் உள்ளவர்களை ஒப்படைத்தது, தெரிவு செய்தது ஜமியத்துலமா. ஃபைசல் ஹாஜாரா தெரிவு செஞ்சது, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். தாரிக் முகமது ஜமியத்துலமா தெரிவு செய்தது, ப்ரொபஷனல்ஸ் அறிமுகப்படுத்தியது சமூகத்துக்கு இவர்களுடைய திறமை இருக்குது. இந்த ஃபைசல் ஹாஜியார் இவர் வந்து ஒரு பைரஹா 15 வருஷமாக கம்பெனியில் இருந்திருக்கிறார். அவர் சொல்லுவார், அவர் சாரம் தான் உடுத்திருப்பார், சாரத்தை உடுத்து குருத்தா உடுத்து தான் இருப்பார். ஆனா அல்ஹம்துலில்லா இலங்கையுடைய ஹலாலுடைய வரலாறு படைத்த ஒரு மனிதர் தான் ஃபைசல் ஹாஜியார். ஜமியத்துலமா அவரை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தியது. சில விஷயங்களை சொல்லுவோம், சில விஷயங்களை சொல்ல மாட்டோம். என்ன முறையில் அவர் கண்ணியப்படுத்தணுமோ அந்த முறையில் ஜமியத்துலமா அவர் கண்ணியப்படுத்தியது. அவருக்கு ஒரு நாளும் நன்றி மறக்க மாட்டார். சகோதரர் தாரிக் முகமது அவர்களும் அது ஜமியத்துலமா அவருடைய திறமையை அங்கே வெளிப்படுத்தியது. இவருக்கு இந்த திறமை இருக்கவே இந்த துறையில் இவர் போக முடியவில்லை. எங்களுக்கு லா சம்பந்தப்பட்ட விஷயம் வரக்கூடிய நேரத்தில் சகோதரர் ஃபாயிஸ்தமா இருக்கலாம், அலிஷபரியா இருக்கலாம், ஷிப்லி அஜீஸாக இருக்கலாம், இக்பால் முகமதாக இருக்கலாம். எங்களுக்கு ஞாபகம் இருக்குது 7 உலமாக்கள் இக்பால் முகமதுடைய லாயர் இக்பால் முகமதுடைய வீட்டில் சலீம் மர்சூஃப், ஃபாயிஸ் முஸ்தபா, ஷிப்லி அஜீஸ் இவர்கள் எல்லாரும் நாங்கள் 7 லாயர்ஸோட 7 உலமாக்கள் 8 மணி நேரம் உட்கார்ந்தோம். ஒரு ஃபத்வா எழுது, ஒரு ஃபத்வா எழுது. அந்த ஃபத்வா காதியானிகள் காஃபிர்கள். அதுக்கு ஜமியத்துல்லமா 10 லட்சம் ரூபாய் செலவழித்து லாயர் அகமது சஹான் என்பவரை சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன்ல இருந்து தரப்பிச்சது இங்கே. சுபான் அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த நுணுக்கம். நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா, நாங்க இந்த ஃபத்வாவுடைய விஷயத்துக்காக வேண்டி இங்க தெய்வரில் ஒரு சகோதரருடைய ஒரு சிறிய ஹோட்டலில் இந்த 25 லாயர்ஸும் 25 உலமாக்களும் நலன் விரும்பிகள் ஒரு 5-6 பேரையோட நாங்க இந்த 60 பேரும் உட்கார்ந்தோம் ஒரு ஹோட்டலில் இரவு. பாகிஸ்தான்ல இருந்து உலமாக்கள் எல்லாம் வந்தாங்க. அங்க நாங்க தீர்மானிச்சோம், காதியானிகள் காஃபிர்கள் தான். உலமாக்கள் மட்டுமல்ல, ஏன் இந்த ஃபத்வா கொடுத்தோன்னு காதியானிகள் கோர்ட்ஸ் போடுவாங்க, அந்த வீடு பிரச்சனை படுத்துவாங்க. அதுக்காக வேண்டி நாங்க தீர்மானிச்சுட்டு 7 மணி நேரம் உட்கார்ந்து அந்த டிராப் பண்ண போல அப்பதான் எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் உடைய நுணுக்கத்தை நாங்க படிக்க வேண்டும் என்பதை இன்னும் நல்ல தெளிவாக உறுதியான. அவர் சொன்னார், நீங்க முதலாவது எழுதுங்க, இந்த காதியானிகள் பௌத்த மதத்துக்கு விரோதமானவர்கள். அப்ப பாகிஸ்தான்ல இருந்து வந்திருந்தாங்க அல்லா வசாயா, அவர் வந்து ஷேக் அல்லா வசாயா ஹயாத்தோடு இருக்கிறார். அவருக்கு காதியானிகளை பற்றியுள்ள தகவல் அப்படி சூரத்துல் பாத்தியா போல பாடம். அவர் சொன்னார், அவருடைய 12 பாகம் ரூஹானி ஹசாயின் 120 பக்கத்துல இதோ பௌத்த மதத்தை திட்டி எழுதியிருக்கிறார்.
இந்து மதத்தை இது 12 பாகம் 100 பக்கத்தில் இந்து மதத்தை திட்டி எழுதியிருக்கிறார். இதோ 3 பாகம் 6 பக்கத்தில் ஈசாவை குடிகாரர் என்று எழுதியிருக்கிறார். 4வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை திட்டி இருக்கிறார். இந்த 4 விஷயம் எழுதப்பட்டுச்சு. நாங்க மட்டும் எழுதினா இப்படி எழுதியிருக்க மாட்டோம் என்றுதான் நான் சொல்லுவேன். இது அந்த ப்ரொஃபஷனலுடைய வருகை. அவர் யார் தெரியுமா? நான் அவரை சந்திக்கிறதுக்காக 2008 நான் அவருடைய அந்த திறமையை பார்க்கறதுக்கு நான் கேப் டவுனுக்கு போனேன். அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அவருடைய வீட்டில் இங்கிருந்து அங்கு வரைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு 13 வருஷமாக காதியானிக்கு எதிராக அவர் நடத்தின போராட்டத்துடைய அந்த கோட்ஸுடைய அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப், 100 நாட்கள் 10 உலமாக்கள் ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டாங்க. ஜெனரல் ஜியாவுல் ஹக், முஃப்தி ஜெயினுல் ஆப்தீன், ராபிதா உடைய பங்களிப்பும், முஃப்தி ஜெயினுல் ஆப்தீன் அவர்களுடைய தலைமையில தக்கி உஸ்மானி இவர்கள்லாம் ராபிதா பாகிஸ்தானுடைய சில மஷாயிகளை அழைச்சு ராபிதா இவர்களை ஸ்பான்சர் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா அனுப்பி 100 நாள் ஒரு இடத்தில் அமர்ந்து தயாரிச்சார்கள். இதுக்கு எதிராக ப்ரொஃபஷனலுடைய தேர் இருக்கிறது. என்னென்ன துறையில எனக்கு இது மேல 100 விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். எங்கெங்கெங்கெல்லாம் ஜெமியத்துல்லமா தேவைப்படக்கூடிய நேரம் எல்லாம் ப்ரொஃபஷனல்களோட சேர்ந்துதான் இந்த காரியம் செஞ்சிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் எந்த ஒரு காரியத்தையும் மிக நிதானமாக அணுக வேண்டியிருக்கும், மிக தூர் நோக்கத்தோடு அணுக வேண்டியிருக்கும், மிக கண்காணிப்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கும். எங்களுடைய சில சகோதரர்கள் இங்க வந்திருக்கிறாங்க ஷியாக்களுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு. ஜெமத்துலமா ஷியாக்களுடைய விஷயத்தில் மிக தெளிவான சில நிலைப்பாடுகள் தான் இருக்குது. இங்க எம்பசிடர் வந்த நேரம் எம்பசிடர் ஜெமியாவுக்கு வந்தார். ஜெமியாவுக்கு எல்லாரும் வருவாங்க. அமெரிக்கன் அம்பாசிடர் வருவார், ஈரான் அம்பாசிடர் வருவார், சவுதி அம்பாசிடர் வருவார், இன்னும் இந்த சுவிட்சர்லாந்துடைய அம்பாசிடர் வருவார், நோர்வேயுடைய அம்பாசிடர் எல்லாரும் வருவாங்க. அமெரிக்காவுடைய அம்பாசிடர் வந்தார், 2 முறை வந்துட்டாங்க. நாங்க அவங்களுக்கு ஒரு செய்தி சொன்னோம், ஜெமியத்துல்லமா சார்பாக முதலாவது நாங்க கொடுத்தோம் சிஜே வீரமந்திரியால் எழுதப்பட்ட புத்தகத்தை. 2வது நாங்க சொன்னோம் மிஸ்டர் ஒபாமா பிரசிடென்ட், மிஸ்டர் பிரசிடென்ட்க்கு எங்கட செய்தி எத்தி வைங்க. ஜெமியாவுடைய செய்தி, உங்களோட டாலர் நோட், உங்களோட டாலர் நோட்ல நீங்க எழுதிருக்கீங்க, வி ட்ரஸ்ட் இன் காட், வி ட்ரஸ்ட் இன் காட். மிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு சொல்லுங்க, வி ட்ரஸ்ட் இன் காட் என்ற நோட்ல உள்ளதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இந்த உலகமே நிம்மதியாக இருக்கும். இறைவன் மீது நம்பிக்கை வச்சுதா நீங்க ஆள் பண்றதுக்கு இந்த எல்லா நாடகத்தையும் செய்றீங்க, பிள்ளையும் தோன்றீங்க, தொட்டிலே ஆற்றுறீங்க. சரத் பொன்சேகா எங்களை சந்திக்க வந்தார். சரத் பொன்சேகாக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தோம் நாங்க, ஸ்ரீலங்கன் முஸ்லிம் 1000 இயர்ஸ் எத்தனிக் ஹார்மனி, அந்த புத்தகத்தை கொடுத்தோம் நாங்க. நான் தான் உட்கார்ந்து பேசினேன், ஹசரத் அவர்கள் இருந்தாங்க, கல் ஹசரத் எல்லாம் இருந்தாங்க பக்கத்துல. அவர் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு, வாஸ் அ நைஸ் புக், படிக்கல நான் சொன்னேன், யூ ஆர் பிஸி இன் தி கிரவுண்ட் ஒர்க், யூ ஆர் நாட், யூ நெவர் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி திஸ், பெட்டர் யூ ரீட் திஸ். ருஸ்தம் மன்னர்கிட்ட போய் ரிபிம்னு ஆமீர் தட்டி கொடுக்கலும் என்றா எங்களுக்கும் பண்பாக இவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது, நாங்க வேறொரு அணுகுமுறையாக கையாளுவோம். அவர் எங்களை வந்தா வருத்தா நீங்க எல்லாம் வெளியேறுங்க சொன்னாரு. அவருக்கு நாங்க சொன்னது பாருங்க, உங்களுடைய பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த நாட்டுடைய PhD செய்த ஹிஸ்டரியில அந்த பெண்மணி சொல்கிறாள், முஸ்லிம்கள் 1000 வருட வரலாறை பெற்றவர்கள். நான் மலேசியால ஒரு பிரசன்டேஷன் செய்தேன் ராபித்தாட, அதனுடைய ரிசர்ச்ல நான் முன்வைத்தேன், முஸ்லிம்கள் அல்ல அரபிகள் இந்த நாட்டுடைய 2000 வருஷ வரலாறை பெற்றவர்கள். அன்றாத புறத்திலையும் அரப் அவுட் ஹவுசஸ், அரப் அவுட் ஹவுசஸ் அன்றாட புறத்திலையும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்பு அரபிகளுடைய வருகை இந்த நாட்டுக்கு இருந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் நான் சமீபத்தில் இது ஒரு மதரசாவுடைய இதுல முன்வைத்தேன். வெகு சீக்கிரம் அதிர்த்தவர்கள் இதுக்கு நாங்க ஒரு ஒரு புத்தகம் தயாரிக்கணும், அதுல முஸ்லிம்களுடைய இலங்கை வரலாறு மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படணும். நாங்கள் தாத்தாரிகளுடைய அந்த கிலாபத்துடைய உமையாக்களுடைய அப்பாசிகளுடைய கிலாபத்தை படிக்கிறது போல இஸ்லாமிய இலங்கையுடைய ஆயிரம் வரலாறு என்ன இது சொல்லிக் கொடுக்கப்படணும். அதற்கு இதுக்கு எங்களுடைய மாணவர்கள் நியமிக்கப்படணும், வெளியாக கூடிய மாணவர்கள் இதுக்கு நியமிக்கப்பட்டு ப்ரொபஷனல்களும் இதுக்கு நியமிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு மதரசாக்கள் இது ஓதி கொடுக்கப்படணும். எங்களுடைய வரலாறு என்ன இந்த நாட்டில் நாங்க என்ன செய்திருக்கிறோம்? ஒரு டிவி ஜெயா அல்ல, எத்தனையோ ஜெயாக்கள் இந்த நாட்டில் கடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் சரியாக இல்லை. உலமாக்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க இந்த வக்ஃபுக்கு, இந்த டிவோர்ஸ் மேரேஜ் ஆக்டுக்கு. இது என்ன நீங்க லேசாவா இன்றைக்கு கிடைக்குது? சுபஹானல்லாஹ், உலமாக்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஆலிமையும் எடுத்தோம் என்று சொன்னால் ஜமீத்துல்லமாவுடைய ஒவ்வொரு ஆலிம்களுடைய பங்களிப்பு எடுத்து பாருங்க. 13 தலைவர்கள் கடந்திருக்கிறாங்க. இது இதுகள் எல்லாம் நீங்க எல்லாம் மனசுல வைக்கணும். முதலாவது நன்றி வந்தாதான் அல்லாஹ் உண்டு அதிகரிப்பான். இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு போனோம் என்று சொன்னா கடைசியில் ஒன்று மீயாது. 13 தலைவர்கள் ஜமீத்துல்லமால இருந்திருக்கிறாங்க. நான் ஒரு அற்பமான 14 11 பேர் மௌத்தாகிட்டாங்க, 2 பேர் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. தப்லீகுல் இஸ்லாமுடைய அலியார் அதிர்த்தவர்களும் இதோ அமர்ந்திருக்கும் முபாரக் அதிர்த்தவர்களும். இந்த நாட்டுடைய சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு ஜமீத்துல்லமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய எல்லா அமைப்புகள் வருவதற்கு முன்பு ஜமீத்துல்லமா இந்த நாட்டில் 1924 உருவாக்கப்பட்டிருக்கிறது. 90 வருடத்துடைய வரலாறு பெற்ற ஜமீத்துல்லமாவை சும்மா அப்படி இப்படி நினைக்காதீங்க. நாங்க இருக்கலாம் இன்னைக்கு போயிருவோம், ஆனா இந்த வரலாறு யாருக்கும் அதை அழிச்சு விட முடியாது. வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உலமாக்கள் செய்த சேவைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கு காதியுடைய சட்டத்தை நானும் முபாரக் ஹசரத்தும் இன்னும் 17 லாயர்ஸும் சலீம் மர்சூ ஃபாயல் முஸ்தபா சிப்லி அசீஸ் எல்லாம் டாப் ஆக நியமிக்கப்பட்டு இன்றைக்கு 2009, 10, 11, 12, 13, 14, 8 வருஷம், 6 வருஷமாகவே ஒரு நூலையும் எங்களால் அசைக்க முடியல. 5 கமிட்டி போடப்பட்டாச்சு. ஏன் இந்த ஒற்றுமை ஒற்றுமை சீர் குறைஞ்சிருச்சு? யாருக்கும் வழிபட ஆயத்தம் இல்லை. ஒருத்தரும் ஒரு தலைமைத்துவம் என்று சொன்னா அதுக்கு எதிராக கொச்ச விளையாடி அதை அழிச்சு போடுறதுக்கு தான் திட்டம் போடுறது எல்லாரும். இதனால நபியவர்கள் சொன்னாங்க, அவன் தலை சின்னதாக இருக்கட்டும், அவன் எப்படி இருக்கட்டும், ஆனா அவன் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடத்தினா அவன் வழிபடுங்க சொன்னார்கள். அந்த நிலைமை விட்டுட்டு ஒவ்வொருவரும் தடி எடுத்தவர்கள் வேட்டக்காரனுக்கு மாறிதான் இன்றைக்கு உம்மத்து வந்து இந்த நிலைமைக்கு அறிந்திருக்கிறது. கன்னிமார்கள் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். நாங்கள் இப்ப ஒரு ஆபத்தான கட்டத்தில் வந்து சிக்கி இருக்கிறோம். இதுக்கு பிறகும் இதை நாங்க சரிவர புரிந்து செயல்படாத்த எங்களுக்கு ஒரு பரிகாரம் காண்பது கஷ்டமாகிறோம். நான் மதரசால ஓதக்குல அபுல் ஹசன் நதீர் அஹமத்துல்லா அவர்களுடைய காபுல் எர்மூக் தக் உறுதியில் அவர்கள் எழுதினார்கள். காபுல்ல இருந்து எர்மூக் வரைக்கும் அபுல் ஹசன் நதீர் அஹமத்துல்லாவுடைய உருது புத்தகம் உண்டு. நான் 83 இதை நான் படிச்சேன். அப்ப காபுல் ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானை பத்தி சொல்றாங்க. இந்த விரல் எப்படி தூக்கினத்துக்கு வெட்டி போட்டாங்களாம் விரல். அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான்ல வட்டிக்கு வேற மொழி கொடுத்தாங்க, ஃபர்தாக்கு வேற கருத்து கொடுத்தாங்க. அங்க வந்துச்சு கலவரங்கள், அதனுடைய வளர்ச்சி 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 அடைஞ்சு ஃபித்னா இங்கு கொண்டு போயிட்டு முடிச்சு பாத்தீங்கதானே. என்ன ஜிஹாத் அது இதெல்லாம் சொன்னாலும் சைத்தான் உள்ளுக்கு பூந்து எல்லாத்தையும் நாசப்படுத்த முடியாது. ஒற்றுமை இல்லை. ஆக முக்கியம் எமக்கு மத்தியில் ஒற்றுமை நாங்கள் பலமாக பிடிக்கணும். இந்த தூத வந்திருக்கக்கூடிய நாங்கள் 300 பேருக்கு தான் அழைப்பு கொடுத்தோம். ஒரு 250 பேர் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த 250 பேரும் நானோ ஷே அகாரோ முபாரக் ஹசரத்தோ ஹல் ஹசரத்தோ தாசிம் மௌலவியோ இங்க இருக்கக்கூடிய ஜுனைத் மௌலவி அப்துல் அஜிம் மௌலவி ஷேக் யூசுப் நஜிபுதி மற்ற ஹசன் பரீத் ஃபாரூக் எங்களுடைய ஃபாசில் ஃபாரூக் இங்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உலமாக்கள் நிறைவேற்று குழுவில் உள்ள அங்கத்தவர்கள் முக்கியஸ்தர்கள் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் இன்னும் இங்க ஆமத் சதக் அவர்கள் இப்படி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹைதர் மௌலவியர்கள், அப்துல் கஃபூர் மௌலவியர்கள், பலரும் இங்கே உலமாக்கள் இருக்கிறீங்க. பேர் சொல்ல சொல்ல முடியாது. எல்லாரும் நௌஃபர் மௌலவி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் கொடுக்கிற தகவலை நீங்க எல்லாரும் மாசினுடைய அசான போல ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ஒற்றுமையை பற்றி சொல்லுங்க. இதுதான் ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி பேசினாங்க, இதுதான் ஹசன் பன்னாவும் பேசினாங்க, இதுதான் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பேசினாங்க. இந்த ஒற்றுமை உம்மத்தில் வேணும் என்பதை வலியுறுத்தினாங்க. ஒற்றுமை சீர்குலைஞ்சு போச்சுன்னா நாங்க எங்களை அறுத்ததுக்கு பிறகு மற்றவனுக்கு துண்டு போடுறதுல என்ன இருக்குது? ஆடு அறுத்து கொடுத்தீங்கன்னா வெட்டி போடுறதுக்கு துண்டு துண்டு போட்டு போவோம். இதுதான் ஷேக் யூசுப் காந்தல்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை நாங்கள் சமூக ஒற்றுமை என்ற யூனிட்டி ஆஃப் தி உம்மா என்ற பேர்ல தமிழ்ல அதை பிரிண்ட் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு ஷேக் அகார் முபாரக் ஹசரத் நாங்க ரூல் ஹக்கர்கள் பலரும் முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க. அதை எடுத்து படிக்க எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை வளர்ப்போம், விட்டுக் கொடுப்போம், ஒருவருக்கொருவர் துவா செய்வோம், முன்னேறி போவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாதையில். இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டத்தில் சகவாழ்வு. இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், இந்த மஸ்ஜித் மக்களுக்கு அல்லாஹ் மேலான கிருபை செய்யும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜித் வந்து அல்லாஹ் ஒரு இது மர்க்கஸ் மர்க்கஸ் என்று சொல்லுவாங்க, ஆனா இது எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பாக உள்ளடக்கப்பட்ட ஒரு மர்க்கஸ் மஸ்ஜித் தான். இது இங்க ஜிக்ருடைய அமைப்புகள் இருக்குது, கான்காவுடைய நல்லடியார்கள் சாலிஹான மக்கள் இங்க இருக்கிறாங்க, இங்கு தௌரத்துல் ஹதீஸ் நடக்குது. இந்த மஸ்ஜிதில் தான் அதிகமான உலமாக்கள் மௌலவிமார்கள் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் நாலஞ்சு வருஷமாக இந்த மஸ்ஜித் நூத்தி சொச்ச மௌலவிமார்களை வருடா வருடம் இங்கு தௌரத்துல் ஹதீஸ் ஆறு கிரந்தங்களுடைய இன்னும் ஹதீஸ் ஃபிக்ஹுடைய இதுக்காக வேண்டி பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் எல்லாம் ரஹ்மத் செய்யணும். அவர்கள் எப்ப இதை கேட்டாலும் அவருடைய தலைமைத்துவத்தில் ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு பங்களிப்பு என்று சொன்னால் அதுக்கு பூர்த்தியான ஒத்துழைப்பை இந்த மஸ்ஜிதங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. 2012 நாங்கள் நடத்தின சில நிகழ்ச்சிகள்ல இங்குதான் சில நிகழ்ச்சிகளை நடத்தினோம். 2013 பிப்ரவரி மாசத்தில் சில நிகழ்ச்சிகளை நடத்தினோம். இன்னைக்கு ஒரு வருஷம் தாண்டி விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் நியாயமான மக்கள் இங்கே ஒன்று சேர்ந்தீங்க, இந்த தகவலை கொடுத்தோம். இரண்டாவது ஒற்றுமை பிரகடனத்தை போல சகவாழ்வு. கண்ணியமானவர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இங்கே நான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. நான் கண்டிய புறப்படமாக கொண்டவன். நான் சென்ற வருடம் மல்வத்த அஸ்கிரிய சந்திக்க போனோம். அதுல எல்லா உலமாக்களும் வந்தான். மகநாயக்க சொல்றாரு, மகநாயக்க சொல்றாரு, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மகநாயக்க சொல்றாரு, நீங்க மாட இருக்கிறீங்க, இது உங்களோட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. உங்களோட மார்க்கத்தில் இது தடுக்கப்பட்டது, எங்கட மார்க்கத்திலையும் தடுக்கப்பட்டது. உங்களோட நபித்துமா, உங்களோட நபித்துமா சொல்லியிருக்கிறாங்க, மாட இருக்கிறதாக இருந்தா நெருப்பு பத்த வச்சு இரும்ப போட்டு அது கொதிக்கிறதுல நின்றுதான் இருக்கணும். 70 வயதுடைய மல்லா மகவத்தக்கே மல்வத்தக்கே காதும் அவருக்கு சரியா கேட்குது இல்லை. நாங்க போயிருக்கிறோம் ஹலால பத்தி பேச, இப்ப அவருக்கு போயிட்டு நாங்க இதையா விளக்கம் கொடுக்கிறது? ஆனா நான் உள்ளத்தால் அல்லா கிட்ட தௌபா செஞ்சேன். நான் செஞ்ச பாவத்துக்கு நாங்க எல்லாரும் படிச்சிருக்கிறோம். இங்க ராயல் எம்ஸ் இருக்கிறீங்க, சென்ட் தாமஸ் இருக்கிறீங்க, ஜோசப் இருக்கிறீங்க, நாங்க கிங்ஸ்வுட் இருக்கிறோம், ட்ரினிட்டி இருக்கிறீங்க, சென்ட் தாமஸ் இருக்கிறீங்க, பலரும் இருக்கிறோம். எங்களோட ஸ்கூல்ல பழகினவர்கள், எங்களோட தொழில பழகினவர்கள், எங்களுடைய வியாபாரத்தில் பழகினவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் 1000 லட்சம். நாங்க எங்கட மார்க்கத்தை பத்தி சரியான தெளிவை கொடுத்திருப்போமா? இன்னைக்கு இந்த சோதனைக்கு காரணம் முதலாவது எங்களுக்கு மட்டுமே வந்த இந்த வேற்றுமை, இரண்டாவது எங்களோட மார்க்கத்துடைய அறிமுகத்தை சரியாக முன்வைக்காதது. மார்க்கத்துடைய இந்த ஃபீல்ட்ல உள்ளவர்கள், குறிப்பாக ஹசன் பரி மௌலவி போன்றவர்களுக்கு தெரியும், அந்நியர்கள் எங்களை பற்றி எவ்வளவு பாரதூரமாக விளங்கி வச்சிருக்கிறாங்க, எங்களை புரியாமல் இருக்கிறாங்க. அதனால முதலாவது தாருஃப், தாருஃப் செய்வோம். நாங்க யார் என்பதை அறிமுகப்படுத்தும். நாங்கள் யார் என்பது, நாங்கள் யார் என்பது அறிமுகப்படுத்துவது. இது மிக பிரதானமானது. யார் என்பது அறிமுகப்படுத்துவது, அது மிகவும் முக்கியமானது. நாங்கள் கண்ணியமானவர்களே, நாங்கள் அந்நியர்களோடு என்ன மாதிரி பழகுவோம்? ஜெமத்துல பாரகது தலகாக சொன்னாங்க, நாங்க இந்த சகவாழ்வின் மூலமாக நாங்க சொல்லல, நீங்க பாலும் தண்ணியும் போல கரைஞ்சிருங்க. சீனிய பாலில் போட்டு கரைச்சா கரையிற மாதிரி கரைய சொல்ல, நீங்க அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி யூரோப்ல அமெரிக்கால போன்ற நாடுகள்ல போன அந்த காலத்துல போனவங்க அப்படியே மிக்ஸ் ஆகி அவர்களுடைய அடையாளமே இல்லாம போச்சு. சிலி மற்ற நாடுகளுக்கு போனவர்கள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாத்துடைய அடிமையே இருந்துட்டாங்க. தீனுக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக, அல்லாஹ் அறிமுகப்படுத்துறதுக்காக பாடுபடாத பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய தீன் அப்படி பறிச்சுட்டாங்க. இது நடக்குது. ஒதுங்கி 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 எல்லாத்த ஒதுங்கி நாங்க மட்டும் தான் என்ற இந்த நிலைமையும் ஐசோலேட் ஆகி போகக்கூடாது. ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கணும். ஒரு சகோதரர் தனவந்தர் என்கிட்ட சொன்னாரு, ஹசரத், நான் என்ற முக்கியமான தொழிலை இந்த ஊர்ல செஞ்சு கொண்டிருக்கிறேன், எல்லா மெஜாரிட்டி பௌத்தர்கள் இருக்கிறாங்க, நான் என்ன செஞ்சு கொடுத்தேன் தெரியுமா, ஆக பெரிய சிலையை கட்டி கொடுத்தேன். நான் சொன்னேன், ஹாஜியா, அல்லாவுக்காக இதுக்கு பிறகு இத நீங்க யார்கிட்டையும் சொல்றத நிப்பாட்டிடுங்க, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய. சக வாழ்வு சொல்லக்கூடிய நேரத்தில் சிலர் அதை புரியாம கொண்டு போய், இது இந்த சக வாழ்வுடைய பேச்சு இருக்குதே, நீங்க எல்லாரும் எங்களோட அங்கத்தவர்கள், எங்களோட மஜ்லிஸ், சிசிசியுடைய மஜ்லிஸுடைய மெம்பர்ஸ், நீங்க இன்றைக்கு கூடி இருக்கிறீங்க, சில அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாங்கள் இதை விஸ்தரிப்பு செய்வோம், நீங்க என்ன செய்யணும் சொன்னா, கண்ணியமானவர்களே, இது பேசுறது இருக்குது, உலமாக்களும் இதுல மிக நிதானமாக பேசணும். எம்மதமும் சம்மதம் போச்சு, குப்பிட்ல போய் சேர்ந்துட்டான். மனிதநேயம், நாங்க மனிதநேயத்தை பத்தி பேசுவோம், மனிதநேய அடிப்படையில் நாங்க எல்லாரும் எங்கெங்க ஒன்று சேர்ந்து இருக்கலாம் என்பதை பத்தி பேசுவோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறது அந்நியர்களுக்கு என்பதை பத்தி பேசுவோம். மற்ற மதத்தை எப்படி நிந்திக்க கூடாது என்பதை இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை பத்தி பேசுவோம். அஹ்லாக்கோடு எப்படி நடக்கும் என்பதை பத்தி பேசுவோம். விட்டுக் கொடுப்போடு எப்படி நடக்கும் என்பதை பத்தி பேசுவோம். சுஹானல்லாஹ், சஹீஹ் புகாரியுடைய அந்த ஒரு சம்பவம் போதும், ரெண்டு சம்பவம் இருக்குது, பல்லாயிரம் முறை சொன்னாலும் அது போதாது. நபி அவர்கள் கபர்ல இறக்கி வைக்கப்பட்ட அப்துல்லா உபைய வெளியெடுத்து தான் அஞ்சிருந்த ஆடைய நரகவாதி என்று தெரிஞ்சும் நபி அவங்க அவளை போட்டு கௌரவிச்சாங்க. ஏ அரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்குக்கு நீங்க உங்களோட ஆடையும் கொடுக்கறீங்க என்று கேட்டா, இவன் எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார், இந்த சிறிய தந்தை அப்பாஸுக்கு பதருடைய யுத்தத்தில் இந்த முனாஃபிக் ஆடையை கொடுத்தான், அதுக்கு பிறகு உபகாரம் செய்யறதுக்கு நான் செய்யறேன். தயமுமுடைய பாடத்தில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி ஒரு பாத்திரத்தை வச்சாங்க, நபியவங்க விரல போட்டாங்க, தண்ணீர் வெளியாகிச்சு, எல்லாரும் தண்ணீரை குடிச்சு எல்லாரும் செஞ்சு கொண்டாங்க. நபியவங்க அந்த காஃபிர் பெண்மணிக்கு சஹாபாக்கள் அந்த கஷ்டமான நேரத்தில் சொல்றாங்க, உதவி செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, உங்களோட இருக்கிறத கொடுங்க. சுஹானல்லாஹ், அந்த இருக்கிறத கொடுத்தாங்க, அந்த ஒட்டகம் நிறைஞ்சிருச்சு, ஒட்டகம் நிறைஞ்சிருச்சு, அதை சுமந்து கொண்டு போனாங்க. பின்னி சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் அனுப்பும் பொழுது நபி அவர்கள் ஞாபகப்படுத்துறாங்க, அந்த ஊர்ல ஒரு காஃபிர் பெண்மணி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறா. ஒன்றும் இல்ல, நபி அவங்க அந்த பாத்திரத்துக்குள்ள கையை போட்டாங்க, தண்ணீர் ஒன்றுமே அதுல இருந்து எடுப்படை இல்லை, ஆனா அந்த ஒரு சின்ன உதவியை நபி அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறாங்க, அந்த ஊரை சஹாபாக்கள் கடக்கும் பொழுது எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த அஹ்லாக், எங்களுடைய அஹ்லாக் இவர்களுக்கு காண்பிக்கப்படணும். அதுக்கு அவர் அடிச்சார் நாங்க அடிக்கிறேன், அவர் ஏசினார் நாங்க, அவர் எங்களை இஸ்லாத்தை பத்தி திட்டினதுக்கு நாங்க பௌத்த மதத்தை திட்டுறது, அது எங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இங்கதான் வருகிறது சில சில அணுகுமுறைகள். நாங்க ஹாமனி சென்டர் உருவாக்கணும், இலங்கையில ஜமீத்துலமாட 134 பிரான்சஸ் இருக்குது, மஸ்ஜித் பேஸ்ட் 130. நீங்க சிந்திச்சு பாருங்க, 130 இந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ்க்குரிய மாற்று மதத்தவர்களோடு சேர்ந்து நாங்க சில சில அமைப்புகளை உருவாக்கி அங்கு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சோம் என்று சொன்னோம். ரமதான் வரப்போகுது, சரியா இஃப்தாருடைய நேரத்தில் ஆமதுரோ கலந்து உட்கார வச்சு கொண்டு அங்க இந்த சகவாழ்வு பேச போவானா? அதுக்குரிய நேரம் அல்ல, பொது நாளொன்ல பொது நேரத்தில் பொதுவாக செய்ய வேண்டிய 1000 விஷயத்தை விட்டுட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டு அந்த துவா கபூல் ஆகிற நேரத்தில் இதை செய்ய போகாதீங்க. தயவு செய்து இந்த விஷயங்களை கருத்து கெடுங்க. நாங்க SLBC-யோடையும் அகமது முனவர் போன்றவர்களோட இன்னும் அதில் ஆலோசகர் ஜஸ்டிஸ் அப்துல் கஃபூரோட எல்லாம் பேசுறதுக்கு ஒரு டீமை நியமிச்சிருக்கிறோம். இந்த இஃப்தாருடைய நேரத்தில் பள்ளியில கொண்டு போயிட்டு போட்டு இதுகள் எல்லாம் செய்யாம அதுக்குரிய வேறொரு நேரத்தை தெரிவு செஞ்சா துவா மஸ்ஜிதுல துவா கபூல் ஆகிற நேரம், சகவாழ்வுக்கு வேற நேரம் எடுங்க. இந்த நேரத்தில் அதை செய்யணும் கட்டாயம் இல்லை. வருஷம் பூரா இருக்குது. ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலுமா, உல்ஹியாவை கொடுக்கலுமா, அந்த பத்வா கேட்காதீங்க. மாடறுத்து அவங்களுக்கு சாப்பிடுறதுன்னா ஒரு மாடே கொடுங்க. தர்மம் செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க, ஏனைய நாட்கள்ல செய்யுங்க. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில சகவாழ்வுடைய இந்த விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் ரஹ்மத் செய்யணும். இதுவரைக்கும் அமைதியாக இருந்தீங்க, உங்களோட கருத்துக்கள் உள்வாங்குவதற்காக வேண்டி நானும் என்னுடைய இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஜமீத்துல்லமா இந்த நாட்டுடைய ஒரு சொத்து, நீங்க எல்லாரும் அதனுடைய அங்கத்தவர்கள். உலமாக்கள் நபியுடைய வாரிசுகள், உலமாக்கள் தன்னுடைய பணியை செய்யும் பொழுது அந்த துறை சார்ந்தவர்களை அனுசரிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டுதான் ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக செய்வார்கள். அதனால் எல்லாரும் இதுக்கு பூர்த்தியான பங்களிப்பு செய்யுங்க, பூர்த்தியான ஒத்துழைப்பு வழங்குங்க. இந்த தூத நாடெல்லாம் எடுத்துட்டு போங்க, உலகம் எல்லாம் கொண்டு போங்க. எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த சகவாழ்வு இன்றைக்கு இலங்கைக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் தேவையாக இருக்கிறது. இஸ்லாம் உலகத்தில் பரவினதுக்கு ஒரு விஷயத்தை கவனமாக இறுதியாக கேளுங்க, அதோடு முடிச்சுக் கொள்றேன். கருமாக கேளுங்க, மக்கா வெற்றி 8 ஹிஜ்ரில, ஹஜ்ஜத்துல் வதா நபி அவர்களுடைய 10 ஹிஜ்ரில, 2 வருஷத்துக்கு இடையில 114,000 சஹாபாக்களுடைய எண்ணிக்கை கூடியது. மக்கா வெற்றிக்கு 10,000, ஹஜ்ஜத்துல் வதாக்கு 124,000. இந்த 114,000 கூடினது ஆயுதம் அல்ல, யுத்தம் அல்ல, சண்டை அல்ல, பண்பும் அஹ்லாக்கும் துஆவும். சபபுக்காக சில சில காரியங்களை செய்தாங்க, அதோடு அல்லாஹ்வுடைய தீன அஹ்லாக்கின் ஊடாக முன்வைப்பாங்க. லாத்தக்கும் இம்மா, பலிக்கு பலியுடைய உணர்வு வரக்கூடாது. அவர் அடிச்சார் நான் அடிச்சேன், அவர் ஏசினார் நான் ஏசினேன், அவர் பேசினார் நான் பேசினேன், இந்த சிந்தனை அறவே எடுத்து போடணும். அந்த கொள்கை, இந்த கொள்கை, அந்த ஜமாத், இந்த ஜமாத், இந்த இயக்கம், அந்த இயக்கம், இது நாங்க ஒரு உம்மத் என்ற உணர்வு எங்கள்கிட்ட வரணும். இதெல்லாம் சபபுக்காக சில சில காரியங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு உம்மத். இந்த ஒரு உம்மத் எப்பயுமே ஒரு உம்மத்தாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஈடெடுத்து கொடுப்பான். கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லா கண்ணியமான உலமா, தியாகம் செய்தவர்கள். பாருங்க, அலியார் ஹஜரத் வந்திருக்கிறாங்க, மதரசத்துல் ஃபலா, இவங்களுடைய உஸ்தாத் தானே அப்துல்லா ஹஜரத், உங்களுடைய உஸ்தாத். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்தியால இருந்து வந்து இன்றைக்கு ஒரு 55 வருஷம் இருக்குமா? 55 வருஷம் இந்த நாட்டில் ஒரு சொத்துலையா அப்துல்லா ஹஜரத் இன்னைக்கு இருக்கிறாங்க. புத்தகத்தில் இவங்களோட தகப்பனா காஷ்மியா மதரசா, இந்த மதரசாக்கள் இந்த நாட்டில் அமைஞ்சது இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சொத்து. மேலான சொத்து பங்களிப்பு, உலமாக்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுடைய, அது இந்த நாட்டுடைய அடிப்படையை பாதுகாக்க பாகஜால அங்கே கஃபூரியாட இங்கு இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் மதரசாக்கள், எல்முள்ள உலமாக்கள், தீனுடைய தாய்கள், சாலிஹான மக்கள், இன்னும் நல்லடியார்களுடைய பங்களிப்பு துவா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நாட்டில் பல கயிர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை பாதுகாப்போம், கட்டியெழுப்போம். ஜமீத்துல்லமாவுடைய இந்த பணியை எல்லாரும் முன்னெடுத்து போவோம். ஒவ்வொருவரும் வேற்றுமைகளை கலைஞ்சு உங்களால முடியுமான பங்களிப்பு செய்வோம். ஜெமித்திலமான ஒற்றுமை தூதையும் இதையும் எடுத்துட்டு போவோம். சுப்ரீம் கோர்ட்ல சேர்ந்த 7-8 லாயர்ஸ் அண்ட் பிசிஸ் ஒன்று சேர்ந்து சில முஸ்லிம்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, எப்படி நீங்க இவ்வளவு பிரச்சனையில அமைதியாக இருக்கிறீங்க என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. பொறுமை அல்லாஹ் தாலா சபூர் அஸ்மா உஸ்னால கடையில சபூர் அல்லாஹ் பொறுமையாளன். எங்களோட பொறுமைக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தா இன்னா கஃபைனா கல் முஸ்தஹ்ஸிஹீன் என்று இந்த ஆயத்தோடு நான் முடிக்கிறேன். யாரு பழிச்சு கேலி பண்ணி ஏற்படுத்தி முஸ்லிம்களை நிந்திப்பார்களோ அவர்களுடைய விஷயத்தில் அன்றைக்கு அல்லாஹ் சொன்னான், நான் போதுமானவன். கண்ணியமானவர்களே, நாங்கள் எந்த கட்டத்திலையும் இந்த நாட்டில் பௌத்தர்களுக்கு பத்வா செய்யக்கூடாது. இமாம்களும் இதை கருத்தில் எடுக்கணும். நாங்கள் இவர்களுடைய நலனுக்காக தான் ஹிதாயத்துக்காக தான் துவா செய்யணும். நாங்கள் பத்வா செய்த சமூகம் அல்ல, நாங்கள் ஹிதாயத்துக்காக துவா செய்யக்கூடிய சமூகம். அதனால் மிக நிதானமாக அமைதியாக இந்த காரியங்களை செய்வோம். இவருடைய அமைதியாக இருந்து இன்னும் சிறிது நேரத்தில் இதை முடிச்சுக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாராக. உங்களுடைய இந்த அமர்வை கபூல் செய்து அல்லாஹ் ஹைர் பரக்கத்தை உண்டாக்குவாராக. இந்த தூத இந்த நாட்டுடைய அனைத்து பகுதி மக்களுக்கும் கொண்டு போய் செய்யக்கூடிய பாக்கியம் தருவாராக. வஹ்தல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.